SBS தமிழ்.
சரி, அடுத்து இப்ப நீங்க வீரப்பனை பற்றி குறிப்பிட்டீங்க. இப்ப வீரப்பனை வந்து நீங்க சந்திச்ச பிறகு அவரோட உரையாடல், அந்த சந்திப்பெல்லாம் நடந்ததுனாலதான் அவர் கொல்லப்பட்டார். ஏன்னா அப்போ அப்படி தான் போலீஸாக இருக்கு, அல்லது அவரை தடயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் அப்போதே இருந்தது. அவர் இறந்து போனதை பற்றியோ அல்லது அவர் கொல்லப்பட்ட விதம் பற்றியோ உங்களுக்கு சங்கடம் வரலையா? அப்படி ஒரு
இல்லை இல்லை, நீங்கள் சொன்னதில் அது ஒரு பெரிய தவறு. ஏன்னா 25,000 போலீஸ் அங்கே உள்ளே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்காங்க. வீரப்பன் தேடுதல் வேட்டைக்கு அவங்க செலவழித்த அரசு பணங்கிறது 300 கோடி. 93லேருந்து 2004 வரைக்கும், 2004 தான் வீரப்பன் கொல்லப்படுறார். என்னை பின்பற்றி அவங்க வந்து வீரப்பனை அழிப்பதை விட என்னை அழிக்கணும்னு தான் ரொம்ப திட்டமிட்டாங்க. அப்போனா நான் என்னையவே உயிரோடு வச்சுருக்க மாட்டாங்களே. இப்போ நான் நீங்கள் சொன்னதுபடி என்னை பின்னாடி வந்து நான் என்னுடைய தடயங்களை வச்சு தான் வீரப்பன்னா என்னையவே உயிரோடு விட்டுக்க மாட்டாங்களே. முதல்ல அவங்களுடைய கோலை வீரப்பன் இல்லை, நக்கிரன் தான். ஏன்னா நம்ம தானே எக்ஸ்போஸ் பண்ணுறோம், நம்ம தான் காட்டில் இவ்வளவு விஷயம் இருக்குது. ஏன் வீரப்பன் ஆனான்? ஆட்டோ சங்கர் எப்படி ஆட்டோ சங்கர் ஆனாங்கிற மாதிரி வீரப்பன் ஏன் வீரப்பன் ஆனார்? அந்த காட்டில் என்ன நடந்தது? எத்தனை பெண்கள் வந்து கற்பு இல்லாமல் நீங்கள் வந்து போலீஸ்காரர்களுடைய ஒரு ஒரு கொடுஞ்செயலை முதல்ல வெளிக்கொண்டு வந்தது. அது இப்போ எப்படி இந்த சிபிஐ என்னை பாராட்டினாங்களோ அதே தான் அங்கேயும். நாம் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்த பிறகு தான் போலீஸ்காரர்களுடைய கற்பழிப்பு கொஞ்சம் தடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்னு ஒரு இடத்த வச்சு யாரெல்லாம் வீரப்பனுக்கு உளவு சொல்கிறாருங்கன்னு சந்தேகப்பட்டு கொண்டு வந்து அவர்களை ஒன்று அழிச்சிடுறது, இல்லை கொடுமைப்படுத்துறது, சித்திரவதை பண்ணுறது, இதை பூராமே வெளியே கொண்டு வந்தோம். சித்திரவதைனா உங்கள் சித்திரவதை எங்கள் சித்திரவதை இல்லை. வீரப்பன் வந்து 93ல் ஒரு பாம்பு பிளாஸ்டில் 22 பேரை கொல்றார். அதில் கர்நாடக தமிழ்நாட்டை சேர்ந்த போலீஸ்காரங்க செத்துறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடு கர்நாடகா கூட்டு அதிரடிப்படையின்னு உள்ளே போகிறாங்க. போனவங்க அந்த காட்டில் பார்க்குற இளம் பெண்களை பூரா அதாவது நாசம் பண்ணுறாங்க. ஒரு எழுத்து கேட்டால், ஒரு ஆண்மகன் எழுத்து கேட்டானா அவனை வந்து வீரப்பன் ஆள்னு சொல்லி சுட்டு கொண்டுருவாங்க. குடும்பம் குடும்பமாக கூட்டு வருவாங்க, அந்த ஒர்க் ஷாப் கொண்டு வருவாங்க. எல்லாரையும் ஆடைகளை களைய வைக்கிறது, களைஞ்சி கொதிக்கிற தண்ணியை மேலே ஊற்றுவாங்க. நல்ல மிளகா பொடியை எடுத்து ஒவ்வொருத்தர் கையில் கொடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றுனதோடு மேலே பூச சொல்லுவாங்க. அவன் உயிர் எரிச்சலில் துடிப்பான், உசுர் நிலையில் கரண்ட் விடுவான், தலையில் தொங்க விட்டு அடிப்பான். படுக்க வச்சு உருளை ஓட்டுறதுன்னு சொல்லி ஒரு 6 அடி நீளத்தில் ஒரு 3 அடி அகலம் இருக்கிற மரத்தை மேலே ஓட்டுறது. அவன் அப்படியே எலும்பெல்லாம் உடஞ்ச உடனே தையல் தைக்கிறவன் ஒருத்தர் வருவான். இவன் மேலே அளவெடுத்து ஒருத்தன் பச்சை கலரில் ட்ரெஸ்ஸை தைச்சி அடுத்த நாள் காலையில் பேப்பரில் செய்தி வரும், வீரப்பனை தேடி வேட்டையாடியதில் வீரப்பன் ஆட்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர். இந்த பச்சை ட்ரெஸ் போட்டு செத்து போவான் பாருங்கள், அவனை கொண்டு வந்து படத்தில் காமிச்சிருந்தான். இப்போது இதற்கெல்லாம் முடிவு கட்ட அந்த ஒர்க் ஷாப்பில் என்ன நடக்குதுங்கிறத நாம் தான் வெளியே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம்தான் நீங்கள் அந்த கற்பழிப்புகள் நின்றுச்சு, இந்த கொடுஞ்செயெல்லாம் நின்றுச்சு. ஆக ஒரு வீரப்பன் விஷயம் வந்து நீங்கள் என்ன அடி ஓட்டிலாம் இல்லை, நாம் வெளியே கொண்டு வந்ததுனால தான் இந்த கொடுஞ்செயல் தடுத்து நிறுத்தப்பட்டது. என்ன ஃபாலோ பண்ணிலாம் பண்ணல, ஏன்னா முயற்சி எடுத்தாங்க. அது வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, 97 9 பேரை காப்பாற்ற போகணும். ஆனால் எனக்கு ஒரு நெருடல் இருந்துட்டு 2வது முறை போகிறோம், 3வது முறை அவன் சரணடைகிற தயாராக இருக்கான்னு எங்களுக்கு செய்தி. முதல் முறை 9 பேரை காப்பாற்றுறதுக்கு போகும்போது அவருடைய கண்டிஷன் எல்லாமே முதலே வாங்கிட்டு வந்தாச்சு. 2வது முறை போய் ஒரு ஆளை ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். 3வது முறை அவன் சரணடைய தயாராக இருக்காங்கிறது செய்தியெலாம் வந்துச்சு. அப்போது சரணடைய மேடை அதில் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அவன் சொன்ன கண்டிஷனை அப்போது இருந்த முதல்வர், கர்நாடக முதல்வர் ப்ளஸ் ரஜினி சிவாஜி சார் இவங்க தான் மேடையில் இருக்கணும்லாம் சொல்கிறான். எல்லாத்தையும் ஏரிய அப்புறம் அவன் தனியாக தங்குறதுக்கான சிறை, அது வந்து மதுராந்தகம் தமிழ்நாட்டில் இந்த செங்கல்பட்டு தாண்டவுன்னு மதுராந்தகம்னு ஒரு ஏரியா, அதில் தனி சிறையை ரெடி பண்ணுறாங்க. சுற்றி வேலியெல்லாம் போட்டாச்சு. அந்த சிறையை நான் காமிக்கிற இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓகே பண்ணியாச்சு. திரும்பி வரணும், திரும்பி வர வேண்டியவன் நான் கூப்பிட போகணும். இப்போ 3வது முறை அவன் ரெடியாக இருக்கான், நான் கூப்பிட போகணும். எனக்கு ஆனால் முத நாளே செய்தி வந்துருச்சு, உங்களை இந்த முறை உயிரோடு திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு போலீஸ் வந்து திட்டமிட்டாங்க. உங்களை உயிரோடு விடமாட்டாங்க அப்படின்னு செய்தி இருக்குது. கலைஞர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நான் அப்படி போகிறேன். கலைஞர் உட்காந்துருக்காரு இந்த பக்கம், சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. கலைஞர் வந்து அவருக்கு அதை கொடுப்பா அப்படின்னாரு. என்னென்னா ஒரு துப்பாக்கி, கை துப்பாக்கி. ஏன் பார்த்தோன்னே என்னென்ன என்ன இல்லை உங்கள் பாதுகாப்புக்கு அப்படின்னாரு. அப்படியே ஒரு மாலை போடுங்கண்ணே, நான் அப்படி போயிடுறேன் என்ன நான் இல்லை எனக்கு இந்த போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு வர செய்தி தவறாக இருக்குது. உங்களை வந்து உள்ளே உயிரிலேயே கொள்கிற மாதிரி போலீஸ் திட்டமிட்டுருக்கதா, ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் அவர் சொல்கிறாரு போலீஸ் இப்படி ஒரு திட்டமிட்டுருக்கு, எனக்கு இப்போது அந்த 9 பேரையும் காப்பாற்றணும், ஒரு ஆளை குடும்பிச்ச 8 பேர், வீரப்பனும் சரணடையன்னு சொல்லிட்டாரு, நீங்களும் எனக்கு உயிரோடு வேணும், எனக்கு வேறு வழி தெரில, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க துப்பாக்கினார். நான் சொன்னேன் அண்ணே எனக்கு கோச்சுக்காய்ங்க, இப்படி ஒரு சூழலில் என்னை ஏன அனுப்புகிறீங்க என்ன நான், ஏன்னா 2 மாநிலமும் மறுபடியும் தூதுவனாக தானே அனுப்புகிறீங்க, வேறு வழி இல்லை கோபால், நமக்கு கர்நாடகா, நம்ம அங்கே வாழ்ந்துட்டுருக்கிற 65 லட்சம் தமிழ் மக்கள், இப்போ வீரப்பன் விஷயத்தில் இந்த 9 பேரில் ஒரு ஆள் போக 8 பேரை கூட்டு வந்தால் தான் 2 மாநிலத்துக்கும் ஒரு, நீங்கள் நல்லா ரீகலெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும், கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது காவிரி பிரச்சனையே கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து தண்ணியை இவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, யார் இந்த முதலமைச்சருக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையோ நீயும் கத்தாத நானும் கத்தலை அப்படிங்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகும். அதை ஓப்பனாக சொல்கிறாரு, இப்போ தான் காவிரிலாம் ஒழுங்காக வந்துட்டுருக்கு, இதை எப்படியாவது பண்ணிடணும் கோபால், வேறு வழி இல்லை அப்படிமாரு. சரிண்ணே அப்போ முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னாரு. அதுதான் இந்த இதை கொடுக்குறேன். அப்போ நான் சொன்னேன் கோச்சுக்காய்ங்க, எனக்கு சுட தெரியாது, 1, 2வது லைசன்ஸ் கிடையாது, 2, 3வது நான் இப்போ போகிறேன், சந்தேகம்னு ஒன்று வந்தாலே என்னை கொண்டுருவாங்கண்ணே, யார் வீரப்பன் ஆட்கள், நீங்கள் இதுவரைக்கும் நிராயுத பாணியம் வந்தால் இந்த வாட்டி என்னை துருத்திக்கிட்டு ஒரு ஏதோ வச்சுருக்க, துப்பாக்கியோடு வந்திருக்க, போட்டுருவாங்க. ஏன்னா அவன் வந்து யோசிக்காமல் கொன்னது 132 பேரில் 100 பேராக இருப்பான், அதுலேயும் சேத்துக்குழி கோயிதுன்னு ஒருத்தர் இருக்கா, அவன் என்ன பண்ணுவான், சந்தேகம் வந்துட்டாலே அவன் இத்தனை வாட்டி வந்தார் அதெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டான், கொண்டுருவானே. அதை விட அடுத்து சரி நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி போலீஸ் வந்து என்னை சுடுறதா பிளான் பண்ணியிருக்கு, கலைஞருக்கு அது செய்தி வந்திருக்கு, அதனால் அவர் எனக்கு பாதுகாப்புக்காக கொடுத்தாரு அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், ஓ உனக்கே பாதுகாப்பு இல்லையா, ஓ என்னைய வேற கூட்டு போக போறியா, நல்ல கதைன்னு கேட்டால் நான் என்னென்ன சொல்கிறது, ரைட் சரி அது கொண்டா அப்படின்னு கேட்பான். பாப்பான் கோயந்தா இது மாதிரி நம்மகிட்ட துப்பாக்கி இருக்கான்னு கேட்பான். இல்லைன்னு சொன்னான். சரி சரி இதை கொடுத்துட்டு அவங்கள கொண்டு போ அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்கிறது, அந்த 8 பேர் என்ன சொல்லுவாயோ, எங்கள் 8 பேருக்காக ஒரு துப்பாக்கி கொடுக்க மாட்டியா அப்படின்னு என்னை என்று பிடுங்கியே கொடுத்துருவான். சரி நான் 8 பேரை கொடுத்துட்டு கம்பீரமாக உயிரை காப்பாற்றிட்டேன்னு நான் வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு ஒரு பாராட்டு விழாலாம் வைப்பீங்க. ஆனால் இந்த போயஸ் கானலில் இருக்கிற அந்த அம்மா என்ன பண்ணும், வீரப்பனுக்கு ஆயுதம் கொடுத்த நக்கீரன் கோபாலை அரெஸ்ட் பண்ணுனா என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். ஆமாம் கோபால், நம்ம யோசிக்கலையில் ஒரு வாரம் உள்ளே இருந்துட்டு வாங்க நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு. யோ இதை எடுத்து உள்ளே வையான்னார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அடியொட்டி என்னை காலி பண்ணுறதுக்கு நிறைய திட்டம் போட்டாங்க, நீங்கள் நிறைய திட்டம், எப்படிடா உயிரோடு இருக்க அப்படின்னா, எனக்கே இப்போ நான் வந்து போனஸில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், இப்போ என்னுடைய உயிருங்கிறது எனக்கு போனஸ், நான் பல முறை தப்பி 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 வந்து இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் அதுவும் இங்கே இருக்கிற தமிழ் மக்களோட உங்கள் வாயிலாக எஸ்பிஎஸ் மூலமாக பேசிகிட்டு இருக்கேன்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஆஸ்திரேலியா வருகை தந்திருக்கும் தமிழ்நாட்டின் பிரபல பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள். போடோ சட்டத்தில் வந்து நீங்கள் சிறை சென்றீங்க இல்லையா, ஆனால் நீங்கள் இப்போதை சொன்னது வந்து ஜெயலலிதா மேலே உங்களுக்கு வந்து இருந்த வெறுப்போ அல்லது ஜெயலலிதாவுக்கு உங்கள் மீது இருந்த ஒரு காழ்ப்புணர்வோ அல்லது எதிர்ப்போ வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, ஆனால் போடோ சிறைவாசந்தான் உங்களை வந்து ஒரு கடுமையான எதிரியாக ஜெயலலிதாவுக்கு மாற்றியது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா?
இருக்கலாம். ஏன்னா பொட்டா மத்திய அரசு கொண்டு வர போகுதுன்னு சொன்னவுடனே முதல்ல எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டிலேருந்தான் வந்துச்சு, என்றாம் தலைமையில் தான் எல்லோரும் சேர்ந்து, அதில் வந்து முக்கியமான சரத்து ஒன்று பத்திரிகையாளர்களுக்கு எதிராக மிக கடுமையான சரத்தில் வச்சுருந்தாங்க. இந்த போராட்டத்தை ஆரம்பித்த உடனே அந்த சரத்தை எடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து இது ஏதோ இவங்க பலமாக ஆதரிக்கிறதை பார்த்தா ஏதோ ஒரு பின்னாடி இருக்கே அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து கைது பண்ணது வைகோ அண்ணனை, 42வதாக கைது பண்ணது நம்மளை. சார் பொட்டானோடனே முதல்ல ஆயுத வழக்காக தான் என்னை அரெஸ்ட் பண்ணாங்க, ஒரு 4வது நாள் தான் அது பொட்டாவை உள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா முதல்ல சொல்லும்போது ஆயுத வழக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் இருந்தேன், 9 மாதங்கள் உள்ளே வச்சுருந்தாங்க. கடுமையான சிறைவாசன்னா 6 ஜெயிலுக்கு என்னை மாற்றிருப்பாங்க. ஒவ்வொரு இடமும் கொண்டு போவாங்க. சிறை மாறுறது இதெல்லாம் நான் வந்து அது ஒரு பெரிய இதாக நினைக்கல. ஏன்னா என்றைக்கு இந்த துறை நம்ம இப்படி ஒரு மக்கீரன் ஆளுகிற ஆட்சியாளர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டணும் முடிவெடுக்கும் போதே இது அதில் வலுவாக கொண்டு வர்றோம், ஆதாரங்களை நிறைய வைக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா டான்சி விளக்கு ஜெயலலிதா மேலே வந்ததே நம்ம நக்கீரன் தான். டான்சி இடம் ஜெயலலிதா மேலே வாங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தான் முதல்ல கொண்டு வந்தோம், நம்ம தான் வெளியிட்டோம். கொடநாடு பங்களா வந்து அந்த அம்மா வாங்க போகுது. இது ஏன்னா ஒரு சின்ன பிளாஸ்பேக் தான். ஊட்டியில் இருக்கிற எங்கள் முகவர் வந்து போட்டோகிராஃபர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஸ்டூடியோவை போட்டு சொல்கிறாங்க அப்படின்னார். யார் என்ன போலீஸ்காரன் ஏன் அண்ணா முதலமைச்சர் வராங்களாம் ஊட்டிக்கு, அதனால் ஸ்டூடியோவை போட்டு ஆ முதலமைச்சர் வரானா ஸ்டூடியோ ஏயா போட்டு சொல்கிறாங்க, அதானே தெரியல. உடனே என் தம்பிகளை கூப்பிட்றேன், ஏ ஊட்டிக்கு ஜெயலலிதா போகுது போல், எனக்கு அந்த படம் வேணுங்கிறேன். இந்த அம்மா போயிடுச்சு வந்தாச்சு. வந்த 3வது நாள் நக்கீரன்லாம் அட்டப்படும், அதோ பாறக்கா அந்த எஸ்டேட் தான்னு ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒன்றா இருக்கிற படத்தோட அட்டப்படம் போடுறோம். அது வரைக்கும் ஜெயலலிதா கூட சசிகலாங்கிற ஒரு நண்பி இருக்காங்க, அவங்க ஸ்கொயரில் தான் அந்த படம் போட்டுட்ருந்தான். நம்ம நக்கீரன் தான் ரெண்டு பேரும் இவ்வளவு இணைபெறியாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத அந்யோன்யமான படத்தை நம்ம போட்டோம் சார். அதுக்காக என் மேலே போட்ட வழக்கு என்ன தெரியுமா சார், அரசு ஆவணத்தை திருடிய குற்றம், 3 வழக்கு. நான் 15 நாள் தலைமறைவு. தலைமறைவு முடிஞ்சு பெயில் கிடச்சி கண்டிஷன் பெயில் போகிறேன். சிபிசிஐடி உட்காந்து கேட்குறாரு, அண்ணே ஒரே ஒரு விஷயண்ணே, இந்த ஃபோட்டோ எப்படின்னு எடுத்தீங்க, அவங்க வீட்டில் தானே எடுத்தேங்க. அண்ணே சீரியஸாக சொல், யோ நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன், ஏன்னா எவன் எங்கே ஓட்ட விடுவான்னு எனக்கு தெரியாதா. அடுத்து இந்த டான்சி வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரோம். பொடா வந்த உடனே சார் அன்னைக்கு ஒரு டிஐஜியை பார்த்தேன், எப்படி எவ்வளோ, நான் வந்து 100 நாளாக எனக்கு வந்து நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன் எல்லாம் கிடையும், எனக்கு பக்கத்து சிறைவாசி அவருக்கு நல்ல டீ வரும், நான் ஒரு டீ பிரியன், என்னடா அவங்களுக்கு டீ வருது. அப்போ எங்கள் லாயர்கிட்ட சொல்கிறேன், யோ அவருக்கு நல்ல டீ வருது, நமக்கு என்ன இங்கே ஏதோ கொடுக்குறாங்க வாயிலே வழங்க முடியலன்னு. அண்ணே அது ஃபஸ்ட் கிளாஸ் ஏன் நமக்கு வாங்க முடியாது, நான் தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன்னு. ஆ முயற்சி எடுக்கிறாங்க, கீழ்கோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணுறான், ஏன்னா என்னை வீரப்பன் ஆளுங்கிறான். யார் இங்கேருந்து மேல்கோர்ட்டு ஹைகோர்ட் சொல்லுது, யோ அவர் ஒரு எடிட்டரு, அவர் இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு, இதை விட வேறு என்ன வேணும் உனக்குங்கிறார். அப்போது சூப்பரண்டே போய் செந்தூர் பாண்டியன்னு ஒருத்தர் அந்த ஆள், அவரே போய் கோர்ட்டில் சொல்கிறாரு, இஸ் அசோசியேட் ஆஃப் வீரப்பன், ஏ சோத டாக்குமெண்ட் அப்படிங்கிறாரு. யார் ஜெய்சிம்மபாபுன்னு அவர் கோல்டன் ஜட்ஜி, அவர் இன்னும் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீ கொடுக்கலன்னா உங்கள் ஜெயிலில் எத்தனை பேர் இருக்காங்க, 2700 பேருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கொடுக்க சொல்லிடுவேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஒன்னே. சார் ஃபஸ்ட் கிளாஸில் என்னென்னா, நான் கேட்டது டீக்காக, பெட்டு தருவாங்க, ரேடியோ தருவாங்க, ஃபேன் வச்சுக்கலாம், டீ ரைட்டா. அன்னைக்கு சாயந்தரம் சார் எனக்கு லாயர் வந்து சொல்கிறாங்க, அண்ணே ஃபஸ்ட் கிளாஸ் ஓகே ஆச்சுன்னே அப்படின், அப்பாடா டீ கிடைக்குண்ணா, நான் உட்காந்துருக்கேன், பெட்டு கிடைக்குதுன்னாங்கல்ல சார், 6 மணிக்கு ஜெயிலில் பூட்டிடுவாங்க, அங்கே புரோட்டோகால் தான், காலைல 6 மணிக்கு திறப்பாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு பூட்டிடுவாங்க. 7 மணிக்கு ஒரு காவலர் வந்து சொல்கிறாரு, அண்ணே ஒரு பெட்டு வருதுனே படுத்துறாங்க, எய்ட்ஸ் நோயாளி ஒருத்தன் சாக கிடக்கிறான்ல, அவன் படுத்திருந்த பெட்டை கொண்டு வராங்கண்ணே, நீங்கள் எப்படியாவது உங்களை இது மூலமாக கொண்டு வரலான்னு பிளான் பண்ணுறாங்க, அதை மாத்திரம் போட்டுறாங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு காவலர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கிறவ சொல்லிட்டு போகிறார். சார் சூப்பரண்டு அந்த இதை எடுத்துகிட்டு வர்றார், லெஃப்ட் ரைட் போட்டு, எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரு, எஸ் வி ஒபே த கோர்ட், ஃபஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு பெட்டை போடுறேன்னார், எனக்கு பெட்டு வேணாம் நான் சார், என்னுடைய உரிமையை நான் பாதுகாத்துட்டேன் சார், எனக்கு உரிமை இருக்குங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், எனக்கு டீ மாத்திரம் கொடுக்க சொல்லுங்கள், மற்ற எதுவுமே வேணாம் சார் அப்படின்னு. நோ, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பெட்டை போட்டாகணும்னு கதை தரேன், திறந்தால் நான் குடிச்சு செத்துருவேங்கிறேன் நான், யோ செத்துருவேன் நான், எனக்கு வேணாம் பெட்டு வேணாங்கிறல்ல அப்படின்னேன். இது அப்படியே போனீங்கன்னா திருச்சி ஜெயிலில் என்னை கொண்டு போகிறாங்க. ஒரு காவலர், இங்கே வேணாண்ணே கொஞ்ச நேரம் வெளியிருங்க, என்னடாண்ணா பைத்தியங்களோடு அடைக்க போகிறான், பைத்தியங்கள் உருவில் ஒருத்தன் உள்ளே வச்சுருக்கான், அவன் என்னைய கொண்டுட்டா பைத்தியங்கள் கொண்டா உங்களுக்கு இது வராதுல்ல சட்டத்தில். நல்ல வேலையாக ஒரு காவலர் சொன்னார், நீங்கள் வெளியவே உட்காந்துருங்க, கரெக்டாக 5:30 உங்களை செல்லை மாற்றிடுவாங்க. இதெல்லாம் நடந்து சார், இது வந்தாச்சு. அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த நாள் அப்போ தான் அன்றைக்கி இரவு என்னை இருட்டறையில் வைக்கிறான். ஏன்னா குளிர்காய்ச்சல் வந்து நான் வந்து எனக்கு குளிர்காய்ச்சல் வந்துருச்சு. இதில் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டு, நான் எனக்குன்னா ஒரே ஒரு இது மாத்திரம் எடுத்துக்கிட்டேன். எந்த காய்ச்சல் வந்தாலும் மாத்திரை இங்கே கொடுக்குறத சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். நேராக கோர்ட்டுக்கு போனேன். ஐயா எனக்கு காய்ச்சல், டாக்டர் வரணும். டாக்டர் அங்கே பார்த்து 105 டிகிரி, எப்படியா உயிரோடு இருக்க நீ அப்படிங்கிறார் ஜட்ஜி. அங்கேயே மாத்திரையை சாப்பிட்டு, ஐயா நான் இனிமேல் இந்த ஜெயிலில் இல்லை, நான் என்னை ஊருக்கு அனுப்புங்க. மிகப்பெரிய ஒரு காரணம் நமக்கு தெரிஞ்சதில்ல, என்னையை கொல்லணுங்கிறதுல முக்கியமாக எடுத்துக்கிட்டாங்க.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil